மனிதனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 26.
செப்பமுடைவனதாக்கம். நடுவுநிலைமை உடையவனது செல்வம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து பிறர் செல்வம் போல் அழிவின்றி அவன் வழியினுள்ளார்க்கும் வலியாதலை உடைத்து.
இங்க பாருங்க, இப்ப இதுல நீங்க கவனிச்சா பரிமளர் செய்த ஒரு வேலை தெரியும். எச்சத்துக்கேமா புடைத்து, இதுதான் திருக்குறள். குறை எழுதுகிற பொழுது என்ன எழுதுகிறார்? எச்சத்துக்கும் ஏமா புடைத்து என்று ஒரு உம்மன்னாவை கொண்டு வந்து சேர்க்கிறார். நீங்க இப்ப வாசிங்க, திருப்பி உரையை வாசிங்க.
செப்பமுடையவன் ஆக்கம். நடுவு நிலைமையை உடையவனது செல்வம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து பிறர் செல்வம் போல் அழிவின்றி அவன் வழியினுள்ளார்க்கும்
வழியாளர்களுள்ளார்க்கும் எச்சத்துக்கு இல்லை எச்சத்துக்கும் என்று உரை கொண்டு வருகிறார். ஆகவே வழியில் வந்தார்க்கும் அது வலிமையை தரும், வழியில் வந்தார்க்கும் வலிமையை தரும் என்கிறார். ஆகவே நேர்மையாக நீ சம்பந்தாதித்த பணம் உன் வழிவந்தவர்களுக்கும் வலிமையை தரும்.
உரை குறிப்பு. விகாரத்தால் தொக்க எச்ச உம்மையான் இறக்கும் துணையும் அவன் தனக்கு ஏமாப்பு உடைத்து என்பது பெற்றாம்.
இனிமேல் வருகிற ஆசிரியர்கள் என்ன பண்ண போகிறார்களோ தெரியவில்லை, ஐயா தான் சொல்ல வேணும். இது இந்த இடம் விளங்குகிறதா உங்களுக்கு? அதாவது விகாரத்தால் தொக்க எச்ச உண்மையால். இந்த இம்மன்னா திருக்குறள்ல இல்லை, நான் சொல்றது விளங்குதில்ல. செப்பம் உடையவன் ஆக்கம்
சிதைவின்றிமாடைத்து
என்ன என்ன என்னன்றி சிதைவன்றி செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்துக்கேமா புடைத்து, இதுதான் திருக்குறள். இதிலே ஒரு இம்மன்னாவை கொண்டு வந்து விட்டார் உரையிலே. அந்த அந்த இம்மன்னாவை கொண்டு வந்து போட்டுவிட்டு அந்த இம்மன்னா குரல்லே இல்லையே என்றால் அது விகாரத்தால் தொக்கது என்கிறார். திருவள்ளுவர் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, அந்த இடத்துல அது வரவனு நீ புரிஞ்சுகொள். அது விகாரத்தினாலே அது உள்ளே மறைந்து கிடக்கிறது, அதை பார்க்க வேண்டியது உன் வேலை. சும்மா எல்லாம் வாய்க்குள்ள உணர்ந்து தீத்த முடியுமா? வாழைப்பழம் தீத்துற மாதிரி விகாரத்தால் தொக்கி நிற்கிறது. நீ படிக்கிற பொழுது கவனமாகத்தான் படிக்கிறாயே, எச்சத்துக்கு ஏமா புடைத்துண்டா என்ன, இதுல என்ன பிழை வரும் தெரியுமா? உன் சந்ததிக்கு வலிமை உள்ளது, வலிமையாகும் என்றால் அப்போ உனக்கு வலிமையாகாதா என்று ஆறாவது ஒரு பட்டிமண்டபக்காரன் கேட்பான். குதர்க்கம் பேசுற வேலை வந்துட்டு தானே கேட்க. அப்ப என்ன செய்வான்? எச்சத்துக்கு ஏமா புடைத்து என்றால் கேட்ட ஒருவன் சொல்வான், அவனுடைய சந்ததிக்கு அது வலிமையை தரும் என்று தானே திருவள்ளுவர் சொல். அப்ப எனக்கு வலிமையை தராதா என்று கேட்பான் முட்டாள் பயலே. அதனாலே தான் இதை நான் விகாரமாக கொண்டு எச்சத்துக்கும் ஏமா புடைத்து என்று கொண்டு வருகிறேன். எச்சத்துக்கும் ஏமா புடைத்து என்றால் என்ன அர்த்தம்? இந்த வகுப்பு எனக்கும் பயன் செய்தது, எனக்கு பயன் செய்தது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு பயன் செய்தது என்றால் அது எனக்கு மட்டும்தான், எனக்கும் பயன் செய்தென்றால் உங்களுக்கும் பயன் செய்தது என்று அர்த்தம். ஆகவே எச்சத்துக்கும் ஏமாப்புடைத்து என்றால் எச்சத்துக்கு மட்டுமல்ல எனக்கும் அது ஏமாப்புடையதாக இருக்கும் என்பதற்காக அந்த உம்மன்னாவை விகாரத்தால் தொக்கது என்று வெளிக்கொண்டு வருகிறார். திருப்பி வாசிங்க.
விகாரத்தால் தொக்க எச்ச உம்மையான் இறக்கும் துணையும் அவன் தனக்கு ஏமாப்பு உடைத்து.
அவன் தனக்கும் ஏமாப்புடைத்து, சந்ததிக்கு மட்டுமல்ல சாகும் வரைக்கும் அந்த செல்வம் உனக்கும் பலமாக இருக்கும், அதுக்கு பிறகு உன் சந்ததிக்கும் பலமாக இருக்கும் என்கிறார்.
அவன் தனக்கும் ஏமாப்பு உடைத்து என்பது பெற்றாம். அறத்தோடு வருதலின் அன்னதாயிற்று.
அது எப்படி? எனக்கும் உதவி செய்து, நான் நேர்மையாக பெற்ற செல்வம் எனக்கும் உதவி செய்து சந்ததிக்கும் உதவி செய்யும், உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால் அறத்தோடு வந்த பணம், ஆகவே அது நன்மையைத்தான் செய்யும். அறத்தோடு வந்த பணம் என்றபடியால் அது நன்மையைத்தான் செய்யும். அறம் இல்லாமல் வந்த பணமா? எப்படியோ தீமையைத்தான் செய்யும். நீ நேரா டாக்டரிடம் போய் பெரிய ஆபரேஷன் 35 லட்சம் ரூபாய் கொடுத்து செய்கிறாய். நீ பெரிய கோடீஸ்வரன், களவெடுத்து பணம் சேர்த்து வைத்திருக்கிறாய். நீ அங்க போகிற பொழுது ஏதாவது ஒரு பிழை அதுல வந்து விடும். அப்ப பார்த்து கத்திய கழுவாம டாக்டர் வெட்டிடுவான், இல்லாட்டி வாட்சை உள்ளுக்கு வச்சு தச்சிருவான். இப்ப ஹெல்மெட்டே வச்சு தைக்கிறேன்னு சொல்ற. அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? நீ தர்மமா சேர்க்கை இல்லையே, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது அழிவை உண்டாக்கும். நீ தர்மமா சேர்க்கிறாயா? ஒன்னும் பண்ணாமலே ஆறாவது ஒரு வைத்தியன் வந்து சும்மா ஒரு மருந்து தருவான், உனக்கு சுகமாகிவிடும். அதுதான் ஏமாப்புடைத்து. நாம என்ன நினைக்கிறோம், பணத்தாலே வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறோம் அல்லவா. தர்மம் சார்ந்த பணம் தான் உன்னையும் பலப்படுத்தும், சமூகத்தையும் பலப்படுத்தும், உன் சந்ததியையும் பலப்படுத்தும். இதெல்லாம் இப்படி சொல்லி கொடுத்திருந்தால் இன்றைக்கு பேப்பர்ல நியூஸ் வருமா? வெறும் கல்வியாக படித்திருக்கிறார்கள், வெறும் கல்வியாக படித்திருக்க. பணத்தை, பாவ பணத்தை தொடக்கூடாது, தொடவே மனம் பெறக்கூடாது. ஆண்கள் தொடத்தான் பார்ப்பார்கள், பெண்கள் தொட விடக்கூடாது. சத்தியமா சொல்லுகிறேன், அவர்களுக்கு தான் அந்த சக்தி உண்டு. லஞ்சம் வாங்கினார், களவெடுத்தார், மற்றவனை அடிச்சு பறித்த பணத்தை வீட்டுக்கு கொண்டா, சாமி இது உனக்கு தேவையண்டா, நீ ஆபீஸ்லேயே வச்சு செலவழி, வீட்டுக்கு கொன்றாத, என் பிள்ளைகள் சேர்த்து போவார்கள், என் பிள்ளைகள் அழிந்து போவார்கள், என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை போயிடும் என்று தாய்மார்கள் விழுந்து உண்ணாவிரதம் இருக்க வேண்டும், விழுந்து உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். இந்த பணம் வீட்டை விட்டு போகும் வரைக்கும் நான் இந்த வீட்டிலே சாப்பிட மாட்டேன், இந்த பணம் இருந்தால் நான் சாப்பிட மாட்டேன் என்று பெண்கள் சொல்லி பாருங்கள், அடுத்த நாள் நாடு சுத்தமாயிரு, அடுத்த நாள் சுத்தம். இப்ப பெண்கள் தானே சொல்லுகிறார்கள், அவனை பார் கார் வாங்கிட்டான், இவனை பார் அட்டியல் வாங்கிட்டான், நீயும் ஒரு ஆம்பளை இங்க என்னத்துக்கு இருக்கிற. அப்ப அதர்மமா பணம் வரும், அதர்மமா வருகிற பணம். இப்ப ஒன்றை கவனிங்க, இதுல மறுதலையான ஒரு செய்தி உண்டு. எச்சத்துக்கும் ஏமாப்புடைத்து, நீ தர்மமாக இருக்கிற பணம் எச்சத்துக்கும் ஏமாப்புடைத்து என்றால் உன்னுடைய சந்ததிக்கும் வலிமையாகும். அப்ப தர்மம் இல்லாத பணம் உன்னுடைய சந்ததிக்கும் தீமையாகும் என்ற செய்தி உண்டு, செய்தி உண்டு. தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நான் போய் சொல்லலாம், சரி பரிமேலழகர்தன்னும் போய் சொல்லலாம், திருவள்ளுவர் போய் சொல்ல மாட்டார், திருவள்ளுவர் போய் சொல்ல மாட்டார். ஒரு கொஞ்ச பணமாவது உங்கள் பணத்தில், உங்கள் உழைப்பினால் வந்த பணத்தில் வாழுங்கள், உங்கள் சந்ததி வலிமையாக பல தலைமுறைக்கு நோயின்றி நிம்மதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும்.
தான் இறந்து வழி எஞ்சி நிற்பதாகலன் எச்சம் என்றார்.
பிள்ளைகளுக்கு எச்சம் என்ற ஒரு பெயர் உண்டா? பாருங்க, மொழியிலையும் பொருள்ல எவ்வளவு கவனமா இருக்கிறார்களோ, அதை கொண்டு வருகிற மொழியிலையும் கவனமாக இருக்கிறார்கள். பரிமளரை யார் கேட்க போறான்? இப்ப சும்மா பட்டிமன்றம் பேசுற எங்களையே ஒருத்தரும் கேட்கறது இல்லை, பரிமளரை எவனாவது கேட்பானா? எச்சம் என்ற வார்த்தை சந்ததியை குறிக்கும் என்று, பிள்ளைகளை குறிக்கும் என்று உனக்கு யார் சொன்னது என்று கேட்டோன்னே அதுக்கு விளக்கம் எழுதுறார். யாரோ ஒருத்தன் கேட்பான் நேச்சு கொண்டு எழுதுகிறார். ஒருவன் இறந்துளி மிச்சமாக, நான் செத்தவனே என் பிள்ளை இருக்க போகிறான் அல்லவா, எனக்கு மிச்சமாக இருக்க போகிறான் அல்லவா, ஆகவே மிச்சமாக இருக்கிற பிள்ளைகளை மிச்சம் என்று சொல்லால் குறித்தார் என்று எழுதுகிறார். நான் இறந்துளி,
நான் இறந்து எஞ்சி நிற்பதாகலின் எச்சம் என்றார்.
பிள்ளைகளை எச்சம் என்று சொன்னதுக்கு காரணம் சொல்லுகிறார், நாங்கள் போன பிறகும் அவர்கள் எச்சமாக நிற்பார்கள் என்றபடியால் அவர்களை எச்சம் என்று சொல்லால் குறிப்பிட்டார். இவ்வளவு தூரம் பொருட்கவனம் மொழிக்கவனத்தோடு ஒரு நூலை தங்கம்போட செய்து தந்திருக்கிறார். நீங்கள் வாங்குங்கள், அடுத்த சந்ததிக்கு கொடுங்கள், இப்பொழுது போய் தேநீர் குடியுங்கள்.
மீண்டும் இறைவனுடைய திருவடியை பணிந்து நடுவுநிலைமை என்ற அதிகாரத்தின் அதிகாரத்துக்குள்ளே நுழைவோம். நீங்கள் விட்ட இடத்திலிருந்து வாசிங்க.
குறள் 112 மறுவாசிப்பு. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்துக்கேமாப்புடைத்து. செப்பமுடையவன் ஆக்கம் நடுவு நிலைமையை உடையவனது செல்வம், சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. பிறர் செல்வம் பிறர் செல்வம் போல் அழிவின்றி அவன் வழியின் உள்ளார்க்கும் வலியாதலை உடைத்து. உரை குறிப்பு: விகாரத்தால் தொக்க எச்ச உம்மையான் இறக்கும் துணையும் அவன் தனக்கு ஏமாப்பு உடைத்து என்பது பெற்றாம். அறத்தோடு வருதலின் அன்னதாயிற்று. தான் இறந்து வழி எஞ்சி நிற்பதாகலின் எச்சம் என்றார். குறள் 113 நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். உரை: நன்றே தரினும் தீங்கு அன்றி நன்மையே பயந்ததாயினும் நடுவிகழ்ந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். நடுவு நிற்றவை ஒளிதலாதன் உண்டாகின்ற ஆக்கத்தை அப்பொழுதே ஒழியவிடுக. உரை குறிப்பு: நன்மை பயவாமையின் நன்றே தரினும் என்றார். இகத்தலான் என்பது இகந்து என தெரிந்து நின்றது. இவை இரண்டு பாட்டானும் முறையே நடுவு நிலைமையான் வந்த செல்வம் நன்மை பயத்தலும் ஏனைய செல்வம் தீமை பயத்தலும் கூறப்பட்டன.
மீண்டும் முதல் குறளிலே சொன்ன கருத்தையே வலியுறுத்துகிறார். நன்றே தரினும் நடுவிகழ்ந்து ஆம் ஆக்கத்தை அன்றையே ஒளியவிடல். உனக்கு ஒருவேளை நன்மையே தராதே என்று யார் சொன்னது என்று ஒருவன் கேட்கிறான். நடுவு நிலைமை தவறி நான் ஒருவருக்கு சார்பாக ஒரு தீர்ப்பு சொல்வதாலே என் வீட்டுக்கு ஒரு பெட்டி வரும், இது ஆக்கம் இல்லையா என்று சில பேர் கேட்பார்கள். ஆகவே இது நன்மைதானே என்று கேட்பார்கள். திருவள்ளுவர் மிக நுட்பமான ஒரு நயத்தோடு அதுக்கு பதில் சொல்லுகிறார். நன்மையை தந்தாலும் கூட, நன்மையை தந்தாலும் கூட நடுவு நிலைமை தவறி வரும் செல்வம், ஆக்கம் என்ற சொல்லுக்கு செல்வம் என்று அர்த்தம், ஆக்கத்தை தருவதால் ஆக்கம். ஆகவே நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளியவிடல். அது நடுவு நிலைமை தவறி வந்த செல்வம் என்றால் அது நஞ்சென்று நினைத்துக்கொள், அந்த நிமிஷமே அதை ஒதுக்கிவிடு என்றார். நான் இப்ப முன்னே சொன்னதுதான், அந்த பணம் வீட்டிலே இருந்தால் வீட்டை அழித்துவிடும், ஆகவே அந்த நிமிஷமே அதை வெளியேற்று என்கிறார். அந்த நிமிஷமே வெளியேற்று என்கிறார். இதுதான் இரண்டாவது குறள். இனி உரைக்குள்ளே போவோம்.
நன்றே தரினும் தீங்கு அன்றி நன்மையே பயந்ததாயினும் நடுவு இகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒளியவிடல். நடுவு நிற்றவை ஒளிதலான் உண்டாகின்ற ஆக்கத்தை அப்பொழுதே ஒளியவிடுக.
நடுவு நிற்றலை ஒளிதலான் வரும் ஆக்கம், நீ நடுவு நிலைமை இல்லாமல் இருப்பதனாலே ஒரு செல்வம் வரும் என்றால் அதனை படிங்க.
நடுவு நிற்றவை ஒளிதலான் உண்டாகின்ற ஆக்கத்தை அப்பொழுதே ஒளிய விடுக.
அன்றே என்பதற்கு அந்த திகதியிலே என்று பொருள் எடுக்கக்கூடாது, அப்பொழுதே என்று பொருள் எடுக்க வேண்டும். இன்றைக்கு கொண்டு வந்து விட்டார் அப்பா ஒரு பை நிறைய பணம், இது எப்படி வந்தது என்று அம்மா கேட்க வேண்டும். இது அட்டியல் பண்ணலாமா என்று கேட்கக்கூடாது. இது எப்படி வந்தது என்று கேட்டு அப்பா சொல்லுகிறார், நான் இப்படி ஒரு ஓரம் பேசி இந்த பணம் வந்தது என்று சொன்னால் அதை அன்றைய ஒளிய விடல் என்றால் உடனே அம்மா சொல்ல வேண்டும், இதை எனக்கு வேண்டாம் கொண்டு போங்கள். அப்ப அப்பா சொல்ல பார்ப்பதில் இன்றைக்கு கொண்டு போக முடியாது, நாளைக்கு கொண்டு போகிறேன் என்பார். அதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார், அன்றே ஒளிய விடல் என்று தானே சொல்லியிருக்கிறார். அப்ப நான் இன்றைக்கு ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடு, நாளைக்கு கொடு, அந்த பேச்சு இருக்கப்படாது. அன்றே என்பதற்கு என்ன, அப்பொழுதே வந்து விட்டாயா, நீ ஷூ கலட்ட வேண்டாம் கோட் கலட்ட வேண்டாம், இப்படியே போ, இந்த பணத்தை கொண்டு போய் எங்கே வாங்கினாயோ கொடுத்து விடு. இந்த சொல்லுக்குள்ளே இப்ப நான் விரித்து சொல்வதாக கொஞ்சம் மிரட்டத்தக்கதாக சொல்வதாக நினைக்காதீர்கள், இவ்வளவு சொல்லும் குரலுக்குள்ளே இருக்கிறது. இல்லாவிட்டால் அன்றே என்ற சொல்லுக்கு பெருமையர் உரை எழுதுகிற பொழுது என்ன எழுதுகிறார், அப்பொழுதே அதை போக பண்ணிவிடு. ஏனென்றால் நெருப்பை வீட்டிலே கட்டிலுக்கு கீழே தலானிக்கு கீழே நெருப்பை இன்றைக்கு ஒரு நாளைக்கு வைத்து விடுகிறேன் என்று எவனாவது வைப்பானா, சுட்டு பொசுக்கி விடுமே, வீட்டை எரித்து விடுமே. அதுபோலத்தான் நடுவு நிலைமை தவறி வந்த பணமும் உன் குடும்பத்தை எரிக்கப் போகிறது. சந்ததியை காப்பாற்றுகிறேன் என்று இதை கொண்டு ஒரு நாள் இது வைத்திருந்தாலே வீடு மாசுபட்டுவிடும், இதை வெளியே கொண்டு போ என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். படியுங்கள். இப்படி ஒரு பாட்டன் நமக்கு கிடைத்திருக்கிறானே, பக்கத்திலே இருந்து நம் செவிக்குள்ளே இவ்வளவு தூரம் அழுத்தமாக ஆழமாக சொன்ன செய்திகளை நாம் தவற விட்டு விட்டோம். குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், சொல்லி இது அடி மனதில் பதிஞ்சுட்டா சமுதாயத்தை வேற யாரும் திருத்துறதுக்கு பெரிய சங்கங்கள் சம்பிரதாயங்கள் ஒன்றும் தேவையில்லை, திருக்குறளை திருத்தி கொடு. படி.
உரை குறிப்பு. நன்மை பயவாமையின் நன்றே தரினும் என்றார்.
அதாவது இதுதான் திரு பரிமளர் கட்டித்தனை, நன்றே தரினும் என்றார் அல்லவா. நாங்க என்ன பொருள் சொல்வோம், நன்மையை தந்தாலும் கூட. பரிமளர் சொல்லுகிறார், தரினும் என்று ஐயக்கருத்தால் சொன்னபடியால் அது தராது என்கின்ற அர்த்தம் அதற்குள்ளே உண்டு என்கிறார். நன்றே தரினும் என்பதிலே ஐயக்கருத்து அல்லவா, நான் வந்தாலும் பெறுவேன் என்றா என்ன அர்த்தம்? அது ஐயமாக நான் சொல்லுகிறேன் அர்த்தம். சில ஐயங்கள் இல்லை என்பதற்கு அர்த்தம். நான் செத்தாலும் உன்னை கைவிட மாட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் சாக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று அர்த்தம். சில ஐயக்கருத்துக்கள் இன்மையை குறித்து நிற்கும். இங்கே நன்றே தரினும் என்ற ஐயக்கருத்து தராது என்பதை உறுதிபடச் சொல்வதற்காக திருவள்ளுவர் அதை ஐயக்கருத்தாக போட்டார். ஏனென்றால் சில பேர் இதை வச்சு பிடிப்பான், தர்க்கம் பண்றவன் இதை வச்சு பிடிப்பான். திருவள்ளுவரே சொல்லித்தானே இருக்கிறார், சில வேளை நன்மை தரலாம் என்று சொல்லி இருக்கிறாரே, ஆகவே நன்மை வரும் என்று நினைத்து விடாதே. அந்த கருத்தை ஐயக்கருத்தாக சொன்னபடியால் அது நடக்காது என்ற அர்த்தத்திலே தான் சொல்லியிருக்கிறார் என்பதை பரிமேலழகர் நினைப்பூட்டுகிறார். திருப்பி படிங்க.
உரை குறிப்பு: நன்மை பயவாமையின் நன்றே தரினும் என்றார். இகத்தலான் என்பது இகந்து என தெரிந்து நின்றது.
நன்றே தரினும் நடுவிகந்தாம் என்று இருக்கிறது, அது சுருக்கி நிற்கிறது என்கிறார். படிங்கதை.
நன்மை பயவாமையின் நன்றே தரினும் என்றார். இகத்தலான் என்பது இகந்து என தெரிந்து நின்றது.
இகத்தலான் என்ற சொல் இகந்து என்று குறளிலே சுருக்கமாக நிற்கிறது. நன்று நன்றே தரினும் நடுவு இகத்தலான் வரும் ஆக்கம் என்று இருக்க வேண்டியது, நடுவு இகந்தாம் ஆக்கம் என்று இருக்கிறது. இதை அது சுருக்க விகாரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்.
இவை இரண்டு பாட்டானும் முறையே நடுவு நிலைமையான் வந்த செல்வம் நன்மை பயத்தலும் ஏனைய செல்வம் தீமை பயத்தலும் கூறப்பட்டன.
இந்த ரெண்டு குறளையும் சொன்ன விஷயம் என்றால், நடுவு நிலைமையோடு வருகிற பணம் நன்மை பயக்கும், உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் நன்மை பயக்கும். நடுவு நிலைமை இன்மையால் வருகிற பணம் உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் தீமை பயக்கும். ரெண்டு குறளே சொல்லிவிட்டார். அப்போ இனி அடுத்த குறளே வேறொரு விஷயம் சொல்ல போகிறார் என்று அர்த்தம்.
மறுவாசிப்பு குறள் 113. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். நன்றே தரினும் தீங்கு அன்றி நன்மையே பயந்ததாயினும் நடுவிகழ்ந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். நடுவு நிற்றவை ஒளிதலான் உண்டாகின்ற ஆக்கத்தை அப்பொழுதே ஒளிய விடுக. உரை குறிப்பு: நன்மை பயவாமையின் நன்றே தரினும் என்றார். இகத்தலான் என்பது இகந்து என தெரிந்து நின்றது. இவை இரண்டு பாட்டானும் முறையே நடுவு நிலைமையான் வந்த செல்வம் நன்மை பயத்தலும் ஏனைய செல்வம் தீமை பயத்தலும் கூறப்பட்டன.
இதிலே சில சொற்கள் இன்றைய பயிற்சியிலே நாங்கள் பிரயோகத்தில் இல்லாத சொற்கள். அதாவது செல்வத்துக்கு ஆக்கம் என்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்துவது இல்லை. ஆனால் திருக்குறள் மூலமாக அதை பயின்று கொள்ளுங்கள். ஆக்கம் என்று வருகிற இடங்களிலே சில இடங்களிலே ஆக்கம் என்ற சொல் செல்வத்தை குறிக்கும். இன்னொன்று, நடுவு இகந்து ஆம் ஆக்கத்தை. நாங்கள் இப்பொழுது சொல்லுகிற பொழுது ஆகின்ற ஆக்கத்தை என்று பேசுவோம். நடுவிகந்து ஆகின்ற ஆக்கத்தை தான், ஆகின்ற என்பதுதான் ஆம் என்று நிற்கிறது. இதெல்லாம் அந்த காலத்து தமிழ் பயிற்சி முறை. இதை கொஞ்சம் பழகி கொண்டால்தான் இனி வருகிற பொழுது லேசா உள்ளே போகலாம். அதுக்காக
குறள் 114. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். உரை: தக்கார் தகவிலார் என்பது இவர் நடுவு நிலைமையை உடையவர், இவர் நடுவு நிலைமை இலர் எனும் விசேடம். அவரவர் எச்சத்தால் காணப்படும். அவரவருடைய நன்மக்களது உண்மையானும் இன்மையானும் அறியப்படும். உரை குறிப்பு: தக்கார்க்கு எச்சம் உண்டாதலும் தகவிலார்க்கு இல்லையாதலும் ஒரு தலையாகலின் இரு திறத்தாரையும் அறிதற்கு அவை குறியாயின. இதனான் தக்காரையும் தகவிலாரையும் அறியுமாறு கூறப்பட்டது.
புது விஷயம் சொல்லுகிறார் இந்த குறளில். என்னவென்றால், இந்த உலகத்திலே தகுதியானவன் யார், தகுதியற்றவன் யார்? தக்கார், அதான் இந்த தக்கார் என்ற சொல்லே வந்தது. பிறகு கோயிலே அதை போட்டார்கள். கோயில்களை நிர்வகிக்கிறவர்களுக்கு தக்கார், அதாவது தக்கார்கள் நிர்வகிப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே போடப்பட்ட சொல். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு நேற்று கூட ரொம்ப ராத்திரி மனக்கவலைப்பட்டேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே கிழக்கு வாயிலே தீப்பற்றி எரிந்திருக்கிறது. இதெல்லாம் உட்பாதங்கள், விளையாட்டாக எடுக்காதீர்கள். இது ஏதோ ஒரு தேசத்துக்கு தீமை வரப்போவதற்கான குறியீடுகள். எங்கோ பிழை நடக்கிறது, அது யாரிலையோ எவரிலையோ எங்கேயோ பிழை நடக்கிறது. கோயிலில் செய்கிற பணி என்பது இந்த தக்கார் என்ற சொல் வந்தபடியால் அதை சேர்த்து சொல்லுகிறேன். கோயிலில் செய்கிற பணி என்பது லேசான பணி அல்ல. நீதிபதி பணியை விட உயர்ந்த பதவியாக இருக்க வேண்டும். நான் இப்போதைய நீதிபதிகளை சொல்லவில்லை. நீதிபதி அதாவது அவ்வளவு நடுவு நிலைமை வேண்டும். சின்ன தவறு நிகழ்ந்து விட்டாலும், ஏனென்றால் உலகை காக்கிற தெய்வத்தினுடைய பணியை காக்க நாம் நியமிக்கப்படுகிறோம். உலகை காக்கிற தெய்வத்தை காக்கிற பணியில் ஈடுபடுகிறோம். சின்ன தவறு வந்தாலும் அது பெருந்தவறாக ஆகிவிடும். திணைத்துணை பனைத்துணையாக மாறிவிடும். ராமாயணத்திலே ஒரு உபகதை உண்டு. ராமாயணத்துக்குள்ளே இல்லை, ஒரு உபகதையாக சொல்வார்கள். ஆட்சி முடிந்து ராமன் இந்த போரெல்லாம் முடிந்து சீதையோடு வந்து பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து சீதையோடு ராமன் ஆட்சியிலே இருக்கிறான். ஒரு நாள் அவனுடைய அத்தானி மண்டபத்திலே இருந்து மந்திரி பிரதானிகளோடு இருக்கிறான். அப்போது அவனிடம் இந்த சேவகன், வெளியில் நின்ற சேவகன் அவசரமாக ஓடி வந்தான். ஓடி வந்தால் அவன் வந்த பதட்டத்திலே ஏதோ பிரச்சனை என்று ராமனுக்கு தெரிகிறது. இதெல்லாம் ராமாயணத்திலே இல்லாத கதைகள், அதை பற்றி வந்த கதைகள். உடனே ராமன் கேட்டான், என்னப்பா இவ்வளோ அவசரமாக ஓடி வருகிறாய், என்ன பிரச்சனை என்றால், சுவாமி வாசலிலே ஒரு ஆச்சரியம் நடக்கிறது என்றான். என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், அவன் சொன்னான், கோயில் வாசலிலே ஒரு சொறி நாய் வந்து நிற்கிறது. இது ஒரு ஆச்சரியமா என்று ராமன் கேட்டான். அது ஆச்சரியம் இல்லை சுவாமி, ஒரு சொறி நாய் வந்து நிற்கிறது. அந்த சொறி நாயினுடைய தலையிலே இருந்து மண்டை உடைந்து ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது கூட ஆச்சரியம் இல்லை சுவாமி, அந்த நாய் மனுஷபாசையிலே பேசுகிறது என்றான் சேவகன். ராமனுக்கு ஆச்சரியம், என்ன பேசுகிறது என்றால், நான் ராமனை சந்தித்து ஒரு வழக்கு சொல்ல வேண்டும், என்னை விடு, ஒரு வழக்கு சொல்ல வேண்டும் ராமனிடம், என்னை விடு என்று நாய். அத்தானி மண்டபத்துக்குள்ளே நாய்களை விடக்கூடாது. கோயில் போல கருதப்படுவது, அரசனுடைய அவை கோயிலாக கருதப்படுகிறது என்றபடியால் சில இதழை விடக்கூடாது என்று ஒரு சம்பிரதாயம் பணி வைத்திருந்தார்கள். நாயை அத்தானி மண்டபத்துக்குள்ளே விடலாமா, எனக்கு என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை சுவாமி, உங்களிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை கேட்டவுடனே ராமன் சொன்னான், முறை வேண்டி வந்தால் உடனடியாக அவர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. நான் நேற்றே சொன்னேன், முறை வேண்டி வந்தார்க்கும் குறை வேண்டி வந்தார்க்கும் அரசன் காட்சி கொடுக்க வேண்டும். அப்போ நீ பரவாயில்லை, அது பிறகு பார்த்துக்கொள்ளலாம், நாயை உள்ளே அனுப்புன்ற உடனே நாய் உள்ளே வந்தது. ரத்தம் விளைகிறது, சொறி நாய் வாசல்ல வந்து ராமனுக்கு முன்னாலே நின்றது. ராமன் அந்த நாயை பார்த்து, எனக்கு ஏதோ வழக்கு சொல்ல வந்தாயாமே, என்ன வழக்கு என்று கேட்டான். இந்த நாய் சொன்னது, இது இப்போ நான் திருக்குறள்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகிறேன், இதுவும் திருக்குறள் தான் என்று நினைத்து கொள்ளுங்கள். இப்போது நாய் சொன்னது, சுவாமி நான் பிறந்து எனக்கு முதுமை காரணமாக உடம்பிலே இந்த சொறியெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டு விட்டேன். அந்த நோய் களைப்பினாலே இன்றைக்கு கோயில் பக்கமாக சுற்றி வந்து அந்த கோயிலுக்கு ஒரு தர்மகத்தா இருந்தார், அவர் ஒரு பிராமணர், அவர் வீட்டு வாசலில் வந்து களைப்பினாலே படுத்து விட்டேன். அவர் கொஞ்சம் கடும் கோபக்காரர், எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுகிற ஒருத்தர். வீட்டிலையும் அன்றைக்கு அவருக்கு ஏதோ சண்டை போல் இருக்கிறது மனைவியோடு. அங்கே காட்ட முடியாத கோபத்தை பல பேர் வெளியில் தானே காட்டுறது. அந்த கோபத்திலே வெளியில் வந்தார், நான் வாசலில் படுத்திருந்தேன், அவருடைய கால் என்னிலே இடறி விட்டது, நான் குலைத்தேன், அவருக்கு கோபம் வந்து விட்டது, பக்கத்தில் இருந்த தடியை தூக்கி அடித்தார், என் மண்டை உடைந்து போய்விட்டது. நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, தடியை அடித்தார், மண்டை உடைந்து போய்விட்டது. அதுக்கு கொஞ்சம் கூட இறக்கப்படாமல் அவர் கோயிலுக்கு போய்விட்டார், நான் தான் உங்களிடம் முறையிடலாம் என்று வந்தேன் என்று முறையிட்டது. ராமன் பாடு பெரிய சங்கடமாக போய்விட்டது. ஒரு பக்கம் தக்காராக இருக்கிற பிராமணருக்கு எதிரான வழக்கு, வழக்கு வைக்கிறது ஒரு நாய். அதாவது நடுவு நிலைமை எப்படி இருக்க வேணும்ன்றதுக்கு இதெல்லாம் சாட்சி. ஒரு பக்கம் வழக்கு நாய் தானே சார், அதுக்கு உள்ள போடு, அப்படித்தானே நாங்கள் சொல்லுவோம். மற்றது தக்கார், அதோட பிராமணர் ஜாதியிலும் உயர்ந்தவர், தக்காராவும் இருக்கிறார், இது என்ன பண்றது என்று ராமன் பாடு பெரிய சங்கடமாக போய்விட்டது. ஆனாலும் அவன் நடுவு நிலைமையோடு சொன்னான், போய் அந்த பிராமணரை கூட்டிக் கொண்டு வாருங்கள். போய் அவனை பிடித்து கொண்டு வந்தார்கள், அந்த தக்காரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அழைத்துக் கொண்டு வந்து வைத்த உடனே ராமன் கேட்டான், இப்படி நாய் சொல்லுகிறது உண்மையா என்று. இது அந்த யுகம், நாங்களா இருந்தா ஐயோ இந்த நாயை நான் பார்க்கவே இல்லை என்றுவோம். அந்த பிராமணர் தக்கார் சொன்னார், உண்மைதான், இன்றைக்கு எனக்கு வீட்டில் பிரச்சனை, கோபத்தில் வந்தேன், இந்த நாய் இப்படி காலில் இடர்பட்ட கோபத்தில் அடிச்சு விட்டேன், மண்டை உடைந்து போய்விட்டது, உண்மைதான் சுவாமி என்றான். இப்போ பழையபடி பெரிய பிரச்சனை இந்த மந்திரிமார்களுக்கும் ராமனுக்கும், இது என்ன தீர்ப்பு கொடுப்பது, ஒரு பக்கம் நாய் ஒரு பக்கம் தக்கார், இதில் என்ன தீர்ப்பு கொடுப்பது என்று எல்லாரும் கூடி ஆலோசிக்கிறார்கள். நாய்க்கு எதிராக தீர்ப்பு கொடுக்க முடியும், நாய்க்கு சார்பாகவும் கொடுக்க முடியுமா? இது நாய் எங்கே, பிராமணர் எங்கே, தக்கார் எங்கே, இதுல என்ன தீர்ப்பு கொடுப்பது என்று குழம்பினார்கள். அந்த குழம்பிக் கொண்டிருக்கிற நேரம் இந்த நாய் பழையபடி பேசியது, ராமா உனக்கு பிரச்சனை இல்லை என்றால் தீர்ப்பை நான் கொடுக்கிறேன் என்றது. ராமனுக்கு இது பெரிய ஆச்சரியம், இது தீர்ப்பை நாய் கொடுக்கிறது என்று சொல்லுகிறது. சரி சொல்லு பார்க்கலாம், என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் நீ சொல்லு பார்க்கலாம் என்று ராமன் கேட்டானா. அதுக்கு நாய் சொன்னதாம், இவர் இப்பொழுது இந்த சின்ன கோயில தானே தர்மகத்தாவா இருக்கிறார், இந்த ஊர்லயே ஒரு பெரிய கோயில் இருக்கிறது, அதுக்கு இவரை தர்மகத்தாவாக ஆக்கு என்றான். ராமனுக்கு ஆச்சரியம், என்னப்பா தண்டனை கொடுக்கிற என்று தகுதி கொடுக்கிறாயே, ஒரு சின்ன ஊர்கோயில இருந்தவரை பெரிய 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 ஆலயத்துக்கு தர்மகத்தா ஆக்குன்ற இந்த நாய் சிபாரிசு பண்ணுது, நாயின் சிபாரிசு. ராமன் கேட்டான், என்னப்பா இப்படி சொல்கிறாயே? அதெல்லாம் நான் பிறகு சொல்லுகிறேன், நீ அவனுக்கு பதவியை கொடுத்து அனுப்பு. ராமனுக்கும் இதுல ஏதோ மர்மம் இருக்கிறது தெரிந்து போய்விட்டது. உடனே அவர் அந்த கோயிலுக்கு தக்காரா இவரை போட்டு நீங்க போங்க சாமியை நான் அனுப்பிட்டான். பிறகு நாயை கூப்பிட்டு கேட்டான், இதை ஏன் தண்டனை கொடுத்தாய் என்று கேட்டோனே நாய் சொல்லியதாம், ராமா போன பிறப்பிலே நான் ஒரு கோயிலுக்கு தக்காரா இருந்தவன், நான் ரொம்ப அன்பா ரொம்ப நேர்மையா நடந்தவன், கோயில் விளக்கு தூண்டிய அந்த கையை தலையிலே கூட தடவ மாட்டேன், அந்த எண்ணெய் என் வீட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக, விளக்கு தூண்டிய எண்ணெயை கூட என் தலையிலே தடவ மாட்டேன், கோயில் எண்ணெய் என்னோடு வீட்டுக்கு வந்துவிடக்கூடாது, அவ்வளவு நேர்மையாக இருந்தேன். அப்படி நேர்மையாக இருந்த எனக்கு இந்த பிறப்பிலே சொறிநாய் பிறவி கிடைத்திருக்கிறார், அப்ப என்னை அறியாமல் ஏதோ பிழை செய்திருக்கிறேன், அதனாலதான் இந்த தண்டனை. இந்த பிராமணர் சும்மாவே கோபக்காரன், இந்த பதவியும் கிடைச்சா இவர் என்னென்ன பண்ணுவார், இவருக்குரிய தண்டனை ஊழே கொடுக்கும், ஆகவே இவர் அங்கு அனுப்பிடு என்று நாய் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், ஆகவே இந்த தக்கார் என்ற சொல் மிக முக்கியமான சொல், ரொம்ப கவனமா, உங்களுக்குள்ளேயும் யாராவது தக்காரர்கள் இருக்கிறீர்களோ தெரியவில்லை, முடிந்தால் தக்காரா இருங்கள், இல்லாவிட்டால் வெளியில வந்துடுங்கள், பாவத்திலே பங்கேற்கப்படாது. சில பேர் அதை பதவியாகவே கருதுகிறார்கள், தக்கார் என்பதை பதவியாக கருதி பேர்ல அழைப்பிதழ்ல லெட்டர் பேட்ல போடுகிறார்கள், நான் தக்கார், அப்படி சொன்னாலே ஆள் தக்கார் இல்லை என்று அர்த்தம். அப்போ இந்த தக்காரையும் தகவிலரையும் எப்படி இனம் காண்பது? தக்காரையும் தகவிலரையும் தகுதி உள்ளவன் தகுதி இல்லாதவன் எப்படி இனம் காண்பது என்று ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு திருவள்ளுவர் சொல்லுகிறார், நீ அவன் பிள்ளையை பார், அந்த சந்ததியை பார், நல்ல பிள்ளைகளாக அவனுடைய பிள்ளைகள் அறவழிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்களா? அப்படியானால் அவன் நல்லவன் என்று அர்த்தம். அறவழிப்படாத பாவம் செய்கிற பிள்ளைகள் அவனுக்கு இருக்கிறார்களா? அந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இவன் பாவம் செய்தவன் என்பதை தெரிந்து கொள். இந்த தராசை நான் இப்ப இருக்கிற பெரிய மனுஷர்களை பல பேரை ஏத்தி பாருங்க, எல்லாம் திருவள்ளுவத்தருடைய பெருமை தெரிஞ்சிடும். நான் தனித்தனி சொல்லப்படாது, நான் ஊருக்கு ஒழுங்கா போகணும். இவ்வளவு தூரம் நீதி சொல்லுகிறார் திருவள்ளுவர் என்று பாருங்கள். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். முதல் குரல்ல எச்சம் சொன்னாரே, அவன் மிச்சம் உன்னுடைய மிச்சம், நீ பண்ணினதனுடைய மிச்சம்தான் உன் பிள்ளை, நீ பாவம் பண்ணினால் அதனுடைய மிச்சமாக பாவமாக பிள்ளை இருக்கும், நீ எவ்வளவும் போட்டு மறைச்சுடலாம், அழகு பண்ணிடலாம், காரில் போகலாம், ஆனால் உன் பிள்ளை நிரூபித்து காட்டுவான். நீ தகுதியானவனாக இருக்கிறாயா? உன்னுடன் ஒன்றும் இருக்காது, நடந்து போவாய், கிழிஞ்ச வேட்டி உடுப்பாய், ஆனால் உன் பிள்ளை உன்னை நல்லவன் என்று நிரூபித்து காட்டுவான். பிள்ளையை வைத்து பெற்றோரை அளக்கலாம் என்பதை இந்த குறளிலே சொல்லுகிறார்.